நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இழப்புகளை ஈடு செய்வது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம், அதாவது உடைமையாகவும் இருக்கலாம், உடையவர்களாகவும் இருக்கலாம். இப்ப சமீபத்தில் இந்த MH370 என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியல, அது பெரிய லாஸ் இல்லைங்களா? இருக்காங்களா, போயிட்டாங்களா அப்படின்னு கூட நம்மளால எதுவுமே ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போ ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது, பணம் எடுத்துகிட்டு போகலாம், பொருள் எடுத்துகிட்டு போகலாம், ஆளே போயாச்சு, அப்புறம் என்னப்பா பொண்ணும் பொருளும் விட்டுறோம். சுனாமி முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆயிருச்சு, அந்த இழப்புலேருந்து மீண்டு வர முடியலை. இழப்பு அப்படின்னா அந்த நெருங்கினவங்களுக்கு, அந்த நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த இழப்பை வந்து உணர முடியும். நம்ம வந்து அவங்களுக்காக அனுதாபப்பட முடியுமே தவிர இழப்பை புரிஞ்சுக்கலாம். எம்பத்தியும் இருக்குது, சிம்பத்தியும் இருக்குது, ஆனால் இழந்தவங்களுக்கு தான் அதோட மேக்னிடியூடு, தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளை இழந்தவர்கள் நிறைய பேர், பெற்றவங்களை இழந்தவங்க நிறைய பேர். கும்பகோணம் தீ விபத்து எடுத்துட்டிங்கன்னா எத்தனை குழந்தைகள் வந்து கருகி போனாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இழப்புகள் பல விதத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இழப்புலேருந்து ஒரு காலத்தில் நம்ம மீண்டு வரத்தான் செய்யும். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்ட்டு. அந்த காலம் வந்து காலப்போக்கில் அந்த இழப்பினோட தன்மையை வந்து கம்மி பண்ணிடும். இழப்பை வந்து நம்ம ஒரு நாளும் ஈடுகட்ட முடியாது, அதோட தாக்கம் அந்த சோகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடும். இதை பற்றி உளவியலாளர் பார்வதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா?
வணக்கம். பர்சனல் லாஸ், அதாவது இழப்பு, அது வந்து எப்படி அதிலிருந்து மீண்டு வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கொடுத்துருக்கும் தலைப்பு. ஒருத்தருடைய பர்சனல் லாஸை யாராலையும் ஈடுகட்டவே முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ஆசையா வளர்த்த நாய்க்குட்டி, அது செத்து போனா கூட வேற யாராலையுமே அந்த நாய்க்குட்டியோட பொசிஷன், ஒரு புது நாய்க்குட்டி கூட அந்த நாய்க்குட்டியோட பொசிஷனை ஈடுகட்டவே முடியாது. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு ஒரு ஒரு பொருள், மனிதர் ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு தான் அழகான ஒரு புத்தர் கதை இருக்கு. புத்தர் வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு துறவி. அப்படி இருக்கும் புத்தர் ஒரு தடவை சைனா போனாரு. சைனாக்கு போகும்போது கப் அண்ட் சாசர்ல டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தருக்கு ஆசை வந்துச்சான். சோ கப் அண்ட் சாசர்ல டீ ஊத்தும் போது கப் அண்ட் சாசர் வந்து புத்தர் பார்த்து சொல்லிருக்கு, நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? நீ வந்து எந்த ஆசையும் இல்லாத ஒரு துறவி, ஆனா என்ல டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டியா, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. சோ புத்தர் சொல்றாரு, சரி உன்னுடைய கதையதான் என்னன்னு சொல்லு. அப்ப இந்த இடத்துல அந்த கப்பு வந்து சொல்லுது, என்னை வந்து சைனா கிளேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதால தயாரிக்கப்பட்ட அந்த பீங்கான் அந்த கப்பு. சோ அந்த பீங்கான் கப்பு சொல்லுது, என்னை வந்து பூமியில இருந்து தான் எடுத்தாங்க, என் தாய் பூமி தாய் கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டாங்க, களிமண்ணாக இருந்து என்னை பிரிச்சுட்டாங்க. அப்புறம் என்னை வந்து நல்லா பெனஞ்சு என் மேல வந்து நல்லா குத்தி என்னை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, நெருப்புல போட்டாங்க. நான் அந்த நெருப்புல வேகாத வேகல் வெந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு இதே மாதிரி அச்சுல ஊத்துனாங்க. அந்த அச்சுல ஊத்தும் போது என் உடம்பெல்லாம் எரிஞ்சுது, நான் வந்து ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிட்டேன். அப்புறம் என் மேல சாயத்தை பூசி என்னுடைய அடையாளத்தையே மாத்திட்டாங்க. அப்புறம் ஒரு ஊசி எடுத்து என் மேல டிசைன் போட்டு பெயிண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அலங்கார பொருளாக வச்சுட்டாங்க. நீ என்னை எடுத்து டீ குடிக்கிறியே புத்தா, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும் போது புத்தர் சொல்லுது, எனக்கு உன்னுடைய கதையை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அதனாலதான் நீ பட்ட துன்பத்துக்கு மரியாதை செலுத்துறது எப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் எந்த ஆசையும் இல்லாத நான் என் ஆசையை விட்டு கொடுத்து ஒன்னுல டீ ஊத்தி குடிக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் அது உன்னுடைய பொறுமைக்கு கொடுத்த மரியாதை அப்படின்னு புத்தர் சொல்றாரு. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும், கண்டிப்பா துன்பங்கள் இருக்கும், ஆனா அந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம எப்படி மீறி வரோம், ஏன்னா நம்மளுடைய லைஃப் அங்க முடியறது இல்ல, அதுக்கு மேல ஒரு சாப்டர் இருக்கு. இன்னும் சில நபர்கள் நம்மளை நம்பி இருக்கிறார்கள், வேலை இருக்கு, நம்மளும் இந்த சமுதாயத்துல நார்மலா இருக்கணும், நமக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ இழப்பு அப்படின்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம், டிவோர்ஸ், மிஸ்கேரேஜ், அபார்ஷனாக இருக்கலாம், இல்ல டெத்தாக இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சுனாமி, எர்த் குவேக்கு, அவ்வளவு ஏன் ரோட்ல வாக்கிங் போகும்போது நம்ம ஆசையா போட்டிருக்கோம் செயினை ஒரு திருடன் அறுத்துட்டு போனா கூட அது மிகப்பெரிய இழப்பு தான். சோ இந்த மாதிரி இழப்பெல்லாம் ஈடுகட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து 10 விதமான செயல்கள் நம்ம கண்டிப்பா செய்யணும். முன்னாடி இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி யாருக்கிட்டயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம உணரணும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு ராஜா வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டுறாரு, கண்ணாடி மாளிகை. அந்த மாளிகைக்குள்ள போனா எங்கேயும் கண்ணாடி தான் இருக்கும். சோ அந்த ராஜகுமாரி வந்து கண்ணாடி மாளிகையில உட்காந்துட்டு தலை சீவும் போது 1000 கண்ணாடியிலயும் அந்த ராஜகுமாரியோட முடி அவ்வளவு அழகாக தெரியும். சோ அந்த ராஜகுமாரி அதை பார்த்து சந்தோஷப்படுறதுனால அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு ஊக்கம், அதனால முடி வந்து ஃபாஸ்டா வளர்ந்துட்டே போச்சுங்களாமா. சோ அந்த மாதிரி அடுத்த நாள் அந்த ராஜகுமாரி வந்து முடி சீவும் போது முடி உதிருது. சோ 1000 கண்ணாடிகள்ல முடி உதிரத பார்த்து மீண்ட கவலை அடைஞ்சிட்டாங்க, இவ்வளவு முடி உதிர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி முடி ஃபாஸ்டா உதிர ஆரம்பிக்குது. சோ இதை சோதிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ளார ஒரு நாயை விட்டாங்க. அந்த நாய் போய் கொலைச்சப்போ 1000 நாய்கள் அந்த நாயை பார்த்து கொலைச்சது. அந்த நாய் சீரும் போது 1000 நாய்கள் சீர். அந்த நாய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, புரட்டி போட்டு சண்டை போட்டு கண்ணாடி உடைஞ்சு குத்தி நாய் காலையில செத்திருந்தது. அந்த ரூமை திறந்து பார்த்தா 1000 நாய்களும் செத்திருந்தது. சோ இந்த நாயோடைய மனசுல உள்ள வக்கரம் 1000 கண்ணாடியிலயும் பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற சோகம், துக்கம், வக்கரம், சந்தோஷம் எங்கேயுமே பிரதிபலிக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை சக்தி நம்ம கிட்டதான் இருக்கு. அது எப்படி வருது வெளியில அப்படிங்கறது தெரியாம இருந்தா நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். அப்போ முக்கியமா பிரச்சனைய பிரச்சனையா பார்க்காம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருது எப்படிங்கறத பாசிட்டிவா யோசிக்கணும். லூப் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம், நடந்த நெகட்டிவ்லயே பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது பாக்கணும். உதாரணத்துக்கு சமீபத்துல என்கிட்ட வந்த ஒரு கிளையண்டோடைய தந்தை கேன்சர்னால இறந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தந்தை அப்படிங்கிற உறவை யாருனாலையும் கொடுக்கவே முடியாது. தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். பட் அந்த பெண் கிட்ட பேசும்போது நாங்கள் சொன்ன ஆறுதல், தந்தையை இழந்துட்டோம் மிக வருத்தமான விஷயம், நெகட்டிவான விஷயம். ஆனா ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா படுத்த படுக்கை ஆகாம அந்த கீமோதெரப்பி அப்படிங்கிற அந்த தெரப்பி எல்லாம் அண்டர்கோ பண்ணி ரொம்ப தன்னை வாட்டிக்காம தெரிஞ்சதும் அப்படியே மறைஞ்சிட்டாரு. சோ உங்க அப்பாக்கு அது ஒரு நிம்மதியான சாவுதானே அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியில அந்த பெண் திருப்தி அடைந்தா. சோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் பார்க்கணும். நடந்து கொண்டிருக்கிறது வந்து பிறப்பும் இழப்பும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா வரும், இன்னைக்கு இல்லாட்டி 100 நாள் வருது. அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு நாம நாமள கொண்டு வரணும். அங்க நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே டல்லாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு இழப்புக்கு அப்புறமா அடுத்தது என்ன அப்படிங்கிற அந்த பிராக்டிக்கல்லா யோசிக்கிற அந்த தன்மையை வந்து நாம வளர்த்திக்கணும். அதிகமா நாங்க அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஒரு இழப்புக்கு அப்புறமா செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ். உதாரணத்துக்கு நீங்க நல்லா ஸ்வெட்டர் போடுவீங்களா, சமீபத்துல கணவனை இழந்த ஒருத்தங்க வந்து பொழுது போகவே இல்லை, டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ பேச்சுவாக்குல அவங்க சொன்னாங்க, அவங்க கன்சீவா இருக்கும் போது, இப்ப அவங்களுடைய மகனுக்கு 17 வயது, அவங்க கன்சீவா இருக்கும் போது குரோஷா போடுவாங்க, நான் ரொம்ப ஆசையா குரோஷா போடுவேன், கணவர் தான் குரோஷாக்கான நூல்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. நீங்க ஏன் மறுபடியும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ அவங்க செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல அவங்க வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட் கத்து கொடுக்கற துறையில வந்து லெக்சரரா கூட இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட திசை திருப்புற அந்த உங்களுடைய பேஷன் என்னங்கறத கண்டுபிடித்து உங்க மனசை அதுல ஈடுபடுத்திக்கலாம். பக்தியாக இருக்கலாம், ஹேண்டிகிராஃப்டாக இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கண்டிப்பா செய்யணும். முக்கியமா பிளெக்சிபிளா இருக்கணும். சமுதாயம் வந்து உங்களை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிடுச்சுன்னா ஐயோ அப்படிங்கறது இல்லாம, ஏன் இப்ப என்ன வந்துச்சு எனக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ அது பார்க்கணும். எப்போதுமே உங்களை பத்தி பாசிட்டிவான ஒரு அவுட்லுக். சில பேர் வந்து அப்படியே சிங்க் ஆயிடுவாங்க. சமீபத்துல நவராத்திரி குழு வைக்கிறது வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து ஒரு பழக்கம், அதே மாதிரி எங்க வீட்லயும் ஒரு பழக்கம். சோ எங்களுடைய நெய்பர்ல வந்து ஒருத்தங்க இருக்காங்க, ரொம்ப வருஷமா பழக்கம் எங்களுக்கு அவங்கள. சமீபத்துல அவங்க கணவர் வந்து இறந்து போனார். எப்போதும் வருஷம் அவங்கள நாங்க கூப்பிடுறது சகஜம். சோ இதே மாதிரி இந்த முறையும் நான் போய் ஆண்டி எங்க வீட்டுக்கு கொலு வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் வர முடியாது, ஏன்னா வந்து வெத்தலைப்பாக்கு வந்து சுமங்கலிங்கள் தான் வாங்குவாங்க பொதுவா, அது வாங்கிக்கிற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா பூ போட்டு வைக்கல, பிறந்தப்போ பூ போட்டு வச்சீங்க, அது உங்களுடைய உரிமை, அதை நீங்க ஏன் வேண்டாம்னு சொல்றீங்கன்னு சொன்னப்போ எல்லாருக்கும் முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தது அவங்க தான், அது அவங்களுக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி. சோ அந்த மாதிரி இழந்த ஒருத்தங்களுக்கு வந்து ஆறுதல் பாசிட்டிவா கொடுங்க. சிம்பத்தி பார்க்க வேண்டாம், அனுதாபப்பட வேண்டாம். அனுதாபப்பட்டா நம்ம வந்து அவங்கள வீக் ஆக்குறோம். சோ சுத்தி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். நாமளும் எந்த விதமான ஒரு குற்றுணர்ச்சி இல்லாமல் எல்லார் மாதிரியும் சகஜமாக அதிலிருந்து மீண்டு வந்து பழகணும். ஸோ பணம், காசு, உறவுகள் திருப்பி வந்து நம்ம இழந்ததை சம்பாதிக்க முடியாது, பட் அதுக்கு ஈடாக ஒன்று சம்பாதிக்கலாம். போன பணத்தை திரும்ப சம்பாரிச்சிடலாம். வாழ்க்கை என்றைக்குமே அங்கேயே நிற்கிறது கிடையாது, நாமளும் வாழ்க்கையோட சேர்ந்து ஓடணும். அதுதான் நீதி.
நல்லா அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த பூமியில் பிறந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செத்து மடியக்கூடியது தான். அதை வந்து நம்ம என்னை கேட்டால் குழந்தைங்களிருந்தே அதை சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னு சொல்லிட்டீங்க. ஒரு உறவு போயிருச்சு, அப்புறம் அதுக்கப்புறமும் நிறைய உறவுகள் நம்மளை நம்பி இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதை நினைக்கணும். இப்போ கீதாச்சாரம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. அது எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு எல்லாமே மனசு தான் இல்லைங்களா. நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்க பழகிக்கணும். ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க டாக்டர். கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.